SBS தமிழ்.
நேர்களே, தொடர்வது வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதுதான் தலைப்பு. இன்னும் 17 நாட்களில் தமிழகம் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவைத் தேர்தலையும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் சந்திக்கிறது. இந்த தேர்தல்களில் எந்த கட்சி அதிக இடங்களை கைப்பற்றும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அல்லது உங்கள் கருத்து என்ன? இந்த நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டிருப்பவர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் பொன்ராஜ்.
வணக்கம் ரேஷல்.
இன்னும் 10 நாட்களில் தேர்தல் வந்து இந்தியாவில் நடைபெற இருக்கு இல்லையா? நம்ம முதல்ல தமிழகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்திய தேர்தல் களத்தை பார்ப்போமே. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்பு இல்லாத அளவுக்கு, அதாவது பெரும்பான்மை பெறாமல் போனால் கூட, அது ஓரளவுக்கு அதிகபட்ச இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்து கொள்ளும் அப்படின்னு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது. உங்களுக்கு எப்படிப்படுது?
முதல்ல எஸ்பிஎஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த இந்தியாவோட தேர்தல் முறையில வந்து கடந்த 70 வருஷமா தொடர்ந்து மக்களை ஆட்சி செய்யற அந்த மக்களாட்சி முறைக்கு வந்து ஒரு மிகப்பெரும் வணக்கத்தையும் மரியாதையும் வைத்து விட்டு தொடங்குறேன். இந்தியாவோட தேர்தல் என்கிறது எப்பவுமே வந்து ஒரு பெரிய தேர்தல் திருவிழா மாதிரிதான். அந்த தேர்தல் திருவிழா வந்து 5 வருஷம் நடக்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றங்கள் வந்து மக்கள் வந்து தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப 2014 தேர்தலில் நீங்கள் கேட்ட கேள்விப்படி பார்க்கணும்னா, பிஜேபி வந்து பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்தது. இப்போ எண்ணிக்கை வகையில பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 282 எம்எல்ஏ எம்பிக்களோட மிகப்பெரும் கட்சியாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ வந்து கருத்து கணிப்புகளை பத்தி நீங்க கேள்வி கேட்டதுனால நான் அதுல இருந்தே பதில் அளிக்கிறேன். இப்போ 2014 to 2019 வரைக்கும் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 19 தேசிய அளவிலான கருத்து கணிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 19 முடிவுகள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 சர்வே முடிவுகள் வந்து தொங்கு பாராளுமன்றம் அமையும்னு சொல்றாங்க. அதாவது எந்த கட்சிக்கும் மருது பெரும்பான்மை கிடைக்காம இவங்களா அவங்களா அப்படிங்கிற நிலைமையிலதான் இருக்கும்னு சொல்லி ஒரு 10 சர்வேக்கள் சொல்லுது. அது போக மீதமுள்ள 9 சர்வேயின் முடிவுகள் என்னன்னா, பிஜேபிக்கு சற்று ஆதரவாக இருக்கிறது. அப்படி பிஜேபிக்கு ஆதரவாக சொல்கிற ஒரு பிஜேபி என்பது நான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தத்தையும் சொல்கிறேன். அவங்க சொல்றதும் அவர்கள் வந்து ஒரு 10 to 15 இடங்கள் தான் இந்த 275 பெஞ்ச் மார்க்கை தாண்டி வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெளிவா தெரியுதுன்னா, 2014 எலெக்ஷன்ல வந்து அவங்க பிஜேபி வந்து எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸோட ஒட்டுமொத்த சீட் எண்ணிக்கையே 44 தான். இப்போ இந்திய பாராளுமன்ற விதிகளின் படி எதிர்கட்சியா இருக்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 10% சீட்டுகளையாவது எடுக்கணும். அது ஒரு 55 சீட் எடுத்தா தான் வந்து எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். அந்த எதிர்கட்சி ஸ்தானத்தையே காங்கிரஸ் வந்து இழந்தாங்க. இந்த முறை நிச்சயமாக இது நடக்க போவதில்லை. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி பார்த்தாலும் அவர்கள் குறைந்தபட்சம் 130 to 180 வரைக்கும் வந்து குறைந்தபட்சம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்கின்றன. இது போக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யார் வெளியிட்டது அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சிக்கு போனோம்னா, அது பெரும்பாலும் எப்பொழுதும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் கருத்து கணிப்புகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதனால இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மாறுபடும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போ சில நேயர்கள்ட்ட வந்து கருத்து கேட்போம். கருத்து கேட்டுட்டு நாம தொடர்ந்து பேசுவோம். சரி, வணக்கம் மங்களம்.
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன். நீங்க பிரிஸ்பெயின்ல இருந்து பேசுறீங்க இல்லையா? சரி, பொதுவாக வந்து பெண்கள் வந்து அரசியலை பற்றி அதிகமாக கருத்து முன்வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வந்து நீங்க அரசியலை பற்றி கருத்து சொல்றதுக்கு முன் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க?
அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வந்து கண்டிப்பா இந்த தேர்தலில் வாக்களிக்கணும். அது வந்து ஒவ்வொருத்தரோட நம்ம எப்படி வந்து அரசாங்கத்திட்ட இருந்து நம்ம உரிமைகளை எதிர்பார்க்கிறோமோ, இது வந்து ஒரு குடிமகன் வந்து தன்னோட கடமை நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா எல்லாரும் ஓட் பண்ணணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு என்னோட உறவினர் ஒருத்தரோட இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்த காலையில, அவங்க சென்னையில இருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மோடி அரசாங்கம் வந்து 5 விடுமுறை கொடுத்திருக்காங்க, அதால தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பா போய் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்படிதான் என்ன விடுமுறை கொடுத்தாலும் இதற்கு யார் வந்து நம்ம செலவு செஞ்சுட்டு போயிட்டு ஊர்ல இருக்காங்க அப்படின்னா, வேலைக்காக அவங்க சென்னையில இருக்காங்க. சோ அவங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்ற ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமா இருந்தது. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா எப்படி நம்மளுடைய அரசாங்கம் நல்லபடியா இருக்கும்? சோ அந்த நமக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு நம்ம நம்மளுக்கு வேண்டியதை நம்ம எதிர்பார்க்கும் போது நம்மளும் நம்மளோட கடமையை கண்டிப்பா செய்யணும் அப்படின்றத நான் ஒரு கருத்தா நினைக்கிறேன்.
ஒருவேளை கட்டாய வாக்கெடுப்பு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி கட்டாய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்திருந்தா ஒருவேளை வாக்களிக்கும் சதவீதம் அதிகரிக்கலாம்.
அப்படி அப்படி பண்ணலாம். நம்ம இப்ப ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து நம்ம ஓட்டு கொடுக்கல அப்படின்னா அதற்கான மற்ற இதெல்லாம் இருக்கு, நம்ம ஃபைன் பே பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அதை வந்து நல்ல ஒரு சலுகைகள் இல்லாம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறைகள் வரணும். அந்த மாதிரி விதிமுறைகள் வந்தாதான் ஒரு ஒரு குடிமகனுக்கும் இந்திய அரசாங்கம் இன்னும் நல்ல வந்து தேர்தலில் நல்ல இது பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விதிமுறை வரணும்.
இப்ப தமிழ்நாடு பொறுத்த அளவுல எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு உங்களுக்கு படுது மங்களம்?
நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா பிஜேபியோட சேர்ந்திருக்க அரசு தான் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதிமுக தான் வரும் அப்படின்ற மாதிரி
உங்களுக்கு படுது. சரி, மிக நன்றி கருத்து பகிர்ந்ததுக்கு, ரொம்ப நன்றி உங்களுக்கு. தமிழக அரசியல் களம் வந்து எப்படி எப்படி உங்களுக்கு படுது? அதாவது இவங்க சொல்கிற மாதிரி மங்களம், அவங்க சொல்கிற மாதிரி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு படுதா, என்ன மாதிரி?
இப்ப நான் 2 நாட்களுக்கு முன்னால விகடன் பத்திரிகையில படிச்ச ஒரு செய்தியை பகிர்றேங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு எதிர்பார்ப்புல இருக்குது அதிமுக அரசியல்வாதிகள், அதிமுக தலைவர்கள், திமுக தலைவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களோட தே காட் தேர் ஸ்கின் இன் தேர் கேம்ங்கிற மாதிரி. அதனால அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த உளவுத்துறையை வந்து ரிப்போர்ட் எடுக்க அனுப்பியிருக்காங்க. அந்த தமிழக உளவுத்துறை எடுத்து அனுப்பிச்ச ரிப்போர்ட்டின் படி வந்து முதல் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து 10 இடங்கள் கிடைத்தால் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை தான் வந்து
வந்த செய்தியா?
ஆமா, விகடன் செய்தியில வந்தது. விகடன்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா வந்து இவங்க வந்து தமிழகத்துல இருக்க ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இதே தகவலை வந்து மேல அனுப்பலை என்றும், அவர்கள் வந்து அதிமுக பாஜக வந்து அதிகமான கூட்டணி இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து மேலிடத்துக்கு, அதாவது பாஜக மேலிடத்துக்கு அனுப்பியதாக அந்த விகடன் வந்து பதிவு செய்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எப்பவுமே சொல்லிட்டேன்னா அந்த ஊக்கத்தை இழந்துருவாங்க, அது மாதிரி இல்லாம அவங்க கொஞ்சம் வேற மாதிரியான நெருக்குதல்கள் கொடுப்பாங்கிறதுனால இந்த தகவலை மறைத்து அதிகமான மெஜாரிட்டி கொடுக்கும் சொல்லி தமிழக இபிஎஸ் ஓபிஎஸ் அணி வந்து பாஜகவிடம் சொன்னதாக விகடன் பதிவு செய்திருக்கிறது.
வணக்கம் பஷீர் அவர்களே.
வாழ்க வளமுடன் ரைசர் சார், நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கிறேன், வாழ்க வளமுடன் சொல்லுங்க.
நல்ல தலைப்பு வச்சிருக்கிறீங்க,
சொல்லுங்க.
என்னுடைய கருத்து வந்து, இந்தியாவினுடைய நாடாளுமன்ற எலெக்ஷன் நடப்பதாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 2 முக்கிய தலைமைகள் இல்லாமல் நடக்கும் முதல் தேர்தல் இது.
ஆமா,
அதனால் இது மக்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று நினைத்தோம்னால், தமிழகத்தினுடைய அடுத்த அரசியல் ஆளுமை யார் என்பதை தேர்ந்தெடுக்கும் ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதுல வந்து முதல் இடத்துல நிற்கிறது ஸ்டாலின், 2வது இடத்துல நிற்கிறது வந்து டிடிவி தினகரன், 3வது இடத்துல இருக்கிறது வந்து இவரு சீமான் அல்லது கமலஹாசன்.
அதிமுக கூட்டணி இடத்துல இருக்குற
கூட்டணிக்கு தலைமையே இல்லாத ஒரு கூட்டணி அது. அதுக்கு ஒரு தலைமை இல்லை. ஆனால் முன்பு எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தலைமைக்கு தகுதி இல்லை என்பதை அவரே ஒப்புக்கொள்ளும் விதமாக ஒட்டுணியாக வாழ்ந்து பழக்கப்பட்டதனால் போய் ஒட்டி கொண்டார் அவர்.
எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு உங்களுக்கு படுது பஷீர்?
என்னுடைய கணிப்புல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆக சேர்ந்து ஒரு 20 இடங்கள் வரும்.
சரி, மீதி 20 இடங்களை யாருக்கு கொண்டு போவாங்க?
20 இடங்கள்லையும் தெளிவா சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 14 இடங்களிலும், காங்கிரஸ் 3 இடங்களிலும், திருமாவளவன் 2 இடங்களிலும், 1 முஸ்லீம் லீக். இந்த 20 இடங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி பெறும். 10 to 12 இடங்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய அணி வந்து வெற்றி பெறும். ஏடிஎம்கே பொறுத்தவரை அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 4 தொகுதிகளிலும், மாங்கா அன்புமணியினுடைய கட்சி 1 இடத்திலும், பிஜேபி மேபி 1, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.
பொன்ராஜ் சொல்லுங்க. இப்ப டிடிவி தினகரனோட அமமுக வந்து இவர் சொல்ற மாதிரி 10 தொகுதிகள்லாம் கைப்பற்றணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா?
டிடிவி தினகரன் வந்து சமீப கால அரசியல் குறிப்பா அந்த கடந்த ஒன்றரை வருடங்கள்ல வந்து கொஞ்சம் அவர்களுடைய பேட்டிகள் மூலமா கொஞ்சம் ஒரு ஒரு கவர்ச்சியை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவர்களுக்கு வந்து அந்த ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணிகள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், குறிப்பா அந்த சின்னத்தை எடுத்துட்டு போறது, அந்த சின்னத்தை இவருக்கு ஒதுக்குறதுல வந்து
அவருக்கு
இழைக்கப்பட்டது சற்று அநீதியாகத்தான் தெரிகிறது. அவர் அவருடைய தனிப்பட்ட அரசியலை நான் இங்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லவில்லை, அதுக்கு மேல் பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. ஆனா வந்து ஒரு மக்களாட்சி முறையில வந்து அவரை மட்டும் கொஞ்சம் டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். சோ இதெல்லாம் கொஞ்சம் நிச்சயமாக கொஞ்சம் அவருக்கு ஒரு பாசிட்டிவாவும் இருக்கும். அது போக வந்து இப்ப அதிமுக அப்படிங்கிற அமைப்பு வந்து அந்த கீழே இருந்து வடிவமைச்சதுல வந்து இந்த மன்னார்குடி கும்பல் என்கிற இது வந்து ஒரு பரவலா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு உண்மைதான். அதனால அந்த கிளை அமைப்பு செயலாளர்கள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பார்கள். ஆனாலும் 10 சீட்டுகள் என்று நண்பர் திரு பஷீர் அவர்கள் சொல்வது போல வரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நிச்சயமாக அதிமுக எடுக்கும் இடங்களை விட அதிகமாக டிடிவி எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றே நான் கருதுகிறேன்.
வணக்கம் சிபி, உங்க பேர் என்ன சொல்லுங்களேன்?
குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்து போயிருக்காங்க,
சரி,
அவங்களுக்கு சிலை வைக்கிறாங்க, அப்புறம் ரோபல் பரிசு கொடுக்கணும், இப்படி எல்லாம் பேசிக்குது அரசியல் ஒரு தலைவர் முதல்வர். அப்புறம் எந்த நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய மதிப்பையும் மதிக்காத அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தின் மதிப்பையும் நினைக்காத அச்சவர்கள் தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து நம்பி ஓட்டு போறதுன்னா சரியான படிச்சவங்க எப்படி இவங்களை நம்பி ஓட்டு போறது?
ஓட்டு போடாம இருக்க சொல்றீங்களா?
உங்களுடைய தலைப்பின் பிரகாரம் பார்த்தாலும் கூட
சரி,
இப்போது ஏடிஎம்கேவில் அந்த மாதிரி டிஎம்கேவில் அவங்க ஆட்சிக்கு வந்த யார் வேணாலும் தடை எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி தான் நிலை. அவங்க ஆட்சிக்கு வந்தால் யார் எடுத்தாலும் அந்த மாதிரியான நிலை தான். ஏடிஎம்கேவிலையும் அந்த மாதிரி நிலை தான். காங்கிரஸ்லேயும் சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே நிறைய அனுபவப்பட்டவங்க காங்கிரஸில். இப்படியெல்லாம் இருக்கும்போது யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்கள் யாருக்கு ஓட்டு?
உங்கள் கருத்து வந்து ஒரு பொதுஜனத்தோட கருத்து, அது வந்து மதிக்கக்கூடியது தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் இது வந்து பொதுவாக எல்லாரும் சொல்றது. இதுல ஒரு விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா, இப்போது இருக்க நான் ஒரு ஆங்கிலத்துல சொல்லிட்டு அதை விளக்கத்தை சொல்றேன். டெமோக்ரசி இஸ் அ வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் பட் வி டோன்ட் ஹாவ் அ பெட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது மக்களாட்சி முறைதான் இப்போ அது வந்து ஒரு வர்ஸ்ட் சிஸ்டம்,
அவசியம் நல்லவர்கள்.
நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், டிடிவி தினகரன், இப்படி எல்லாம் இந்த இரண்டு அணிகளை தவிர பல கட்சிகள் உள்ளன. பல என்ன, பல சுயேட்சைகளும் போட்டியில் இருக்கிறாங்களே இல்லையா?
போட்டியில் இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த அரசியலுக்கு வரும்போது அவங்களுடைய நிலவரமே மாறி போயிடுது. இன்னைக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களோட டிவி வித்திருந்த கூட அவரு இன்னைக்கு வந்து தேர்தல் எலெக்ஷன்ல அவருடைய கட்சி வாங்குற அன்பளிப்பு இன்னைக்கு அவங்க இந்தியாவிலேயே அவங்க தான் அந்த கட்சி தான் அதிகமான அன்பளிப்பு வாங்கியிருக்காங்க. அவங்களாம் அந்த அன்பளிப்பு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லோருக்கும் ஓட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு பெரும் சலுகைகள் கொடுப்பது எதற்காக? ஓட்டு வாங்கிறதுக்கு தான். இந்த சலுகையை யாரு அதிகம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ பாமர மக்கள் அதுதான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இந்த பாமர மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுவாங்கன்னாக்கா இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இதுல டிஎம்கே விட இப்போதைய நிலவரத்துல ஏடிஎம்கே தான் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.
மிக்க நன்றி சிபி அவர்களே.
நான் சொல்ல விரும்பின கருத்து என்னன்னா, பொதுவாகவே மக்கள் எல்லாருக்கும் வந்து வெற்றி பெற கூட்டணிக்கு இல்ல வெற்றி பெற கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கு. அதாவது இன்னொரு பக்கத்துல வந்து என்னன்னா, யாருமே நல்லவங்களே வரமாட்டேங்கிறாங்க, திமுக வந்து அவங்க தடாலடி பண்றாங்க, அதிமுக வந்தா கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பொது கருத்தையும் வைக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் மக்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் நிச்சயம் நல்லவர்கள் நிக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது அப்ப யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கிட்டே திருப்பி கேட்பாங்க. அதுவும் ஒரு தவறான ஒரு புரிதல். உங்கள் தொகுதியில உங்கள் கூட நிக்கிற ஒருத்தரை வந்து உங்களால தேர்ந்தெடுக்க முடியலன்னா நீங்க எது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து நீங்க மற்ற கட்சிகளிடம் வைக்கிறீர்கள்? அதே மாதிரி நீங்க நல்லவர்களை ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயோ இல்ல எம்பி ஆயோ அவங்க தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இங்க திரும்ப உங்க ஒரு தனிப்பெரும் கவர்ச்சி தான் முன்வைக்கப்படுது. அது யாருன்னா அந்த தலைவரை காட்டியே ஓட்டு கேட்கறாங்க. அது முன்னாள்ல வந்து கலைஞர் ஜெயலலிதா வச்சு இன்னைக்கு வந்து ஸ்டாலினா டிடிவியா சீமானா இப்படி தனிப்பட்ட நபர்களை தான் குறி வைக்கிறாங்களே தவிர, அப்ப அது ஒரு தவறான பொருள். புரியுது,
கொள்கை ரீதியான விவாதமோ அல்லது அது மாதிரியான அதை சார்ந்த ஒரு வாக்களிப்போ இல்ல இல்லையா?
ஆமா, அது உள்ள இரண்டாவது தனிநபர் சார்ந்திருந்தாலும் அது அந்த தொகுதிகள் தான் இருக்க வேண்டும்.
நிறைவடையுது நிகழ்ச்சியை வந்து முடிக்கணும். மிக்க நன்றி பொன்ராஜ் அவர்களே, நீங்க வந்து கலந்துகிட்டு கொஞ்சம் விரிவான நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி எஸ்பிஎஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil